ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷணோத்யோகினே தேயாய அகில யோகிபிஹ சுரகணைஹ கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜடினே ஸ்யம் நதிஷம்பவே நித்யாய த்ரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தயே மாயா ஸ்ருஷ்ட ஜகத்ரயாய சகலாம் நாயாந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சாட்சி சம்பிரமாய ஜடினே ஸ்யம் நதிஷம்பவே நித்யம் சோதர பூரணாய சகலானுத்திய வித்தாசய வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவத சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாப பலத த்வம் சர்வ சர்வாந்தர ஸ்திட்டத்யே வஹிதே நவா பஜபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம். பகவானுடைய பல லீலைகள்ல தாண்டவ லீலையில ஆச்சாரியாண்டிய ஹிருதயம் அப்படி ஒன்னா சேர்ந்து போயிடுத்து. பல ஸ்லோகங்கள்ல தாண்டவத்தை பத்தி பேசிட்டு இருக்க, அல்ல தாண்டவ மூர்த்தியாக இருந்து கொண்டு உலகங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், முக்கியமாக மனிதனுக்கு வேண்டியது அதுதான். காசு பணம் பொருள் இவைகள்லாம் இருக்கட்டும், அவைகள் ஓரளவுக்கு தேவை, அவைகள் இல்லாத போனால் வாழ்க்கை ரொம்ப சிரமப்படும். ஆனால் அத்தனைக்கும் மேல அவனுக்கு முக்கியமாக வேண்டியது மனசுல நிறைவு, ஒரு சாந்தியானது வேணும். அந்த சாந்தியை காமிக்கிறதுக்காகவும் தான் ஆனந்தவனியமா இருக்கார் என்கிறதை காண்பிக்க கூடியதான ஒரு தாண்டவம், அந்த ஒரு நிருத்தியத்தை லோகத்துல ஜனங்களுக்கு காட்டி கொண்டிருக்க கூடியது அந்த பரமாத்மாவுடைய ஒரு லீலைகளை அவர் பார்த்து அனுபவிக்கிறார். அதுல முக்கியமாக ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபரேத்யாய அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், ஆத்யாய எல்லோரோட முதல்மையாக இருக்கிறவர், குணத்துல சிரேஷ்டங்கிறது தெரியும், இருந்தாலும் காலத்திலையும் சிரேஷ்டம், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். நாமெல்லாம் எப்ப பிறந்தவர்னு ஒரு தேதியை சொல்றோம், ஆனா பரமேஸ்வரனுக்கு அப்படி கிடையாது. அவர் பிறந்த பிறகுதான் காலத்தையே அவர் சிருஷ்டித்தார், அவரே கால வடிவமாக இருந்தவர். பிறகு உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பித்த பொழுது சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்து அவளை வந்து லோகத்துல ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் அந்தரிக்ஷத்துல சுத்த சொன்ன. அந்தரிக்ஷத்துல இருக்கணுமே, ஆனால் அவ சுத்தின்னு இருந்தா தான் அந்தரிக்ஷத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளுக்கு ஒரு பிரமணம் ஏற்பட்டது. அவ சுத்தரத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா பகல் இரவு ஏற்பட்டது. நட்சத்திரங்கள்னா இன்னைக்கு இந்த நட்சத்திரங்கிறது யோகம் கரணம் இப்படி காலமே ஏற்பட்டது. இந்த காலமெல்லாம் அவர் வந்த பிறகு ஏற்பட்டது. அதே போலயே பிரளய காலத்துல முதல்ல காலம் போயிடுறது, சூரியன் சந்திரன் இவாள் அழிச்சுடுறார், இவாள்லாம் போன பிறகு என்ன இருக்கு, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். சதேவ சோம்யை சமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் தான் முன்னால இருந்தவர். அதே போலயே எல்லாமும் போன பிறகு கடைசியில எஞ்சி நிற்கிறவர் அவர் தான். அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா ஆத்யாய. சரி, ஆத்யாய இருக்கார் முதல்ல அமித தேஜசே, லோகத்துல இருக்க கூடியதான எல்லா தேஜஸ விட உயர்ந்தனான தேஜஸ். தேஜஸ்ன்னா ஒளி, ஒளின்னா என்னது, நம் செயலுக்கு எது உபயோகப்படுகிறதோ அதுக்கு ஒளிது. நாம் அந்தந்த காரியங்களை பண்ணும் பொழுது அதுக்கு எது உபயோகப்படுறதோ, வியவகார யோக்கியமான பதார்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஒளியுது. ஒளின்னா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நாம் ஒளின்னு சொல்றதில்ல. எப்படி இங்க வந்தேள், அவ சத்தம் பண்ணினா கூப்பிட்டா வந்தேன். இப்ப சத்தமும் ஒரு ஒளியாச்சு, வாக்கும் ஒரு ஒளியாருது. எப்பொழுதுமே ஒளியினா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. எதது மனதனுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்களுக்கு உபயோகப்படுகிறதோ அது எதெல்லாம் ஒளியிருந்து நினைக்கிறது சகஜம். அப்ப இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அமித தேஜசே எல்லா விவகாரங்களுக்கும் மூலமா அவர் தான் இருக்கார். சகல விவகாரங்களும் மனுஷன் நடக்கிறதோ உட்கார்றதோ பேசுறதோ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். அவர் இல்லாத போனா ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்டது அந்த பரம்பொருள் இருக்காரு ஆத்யாய அமித தேஜசே. அவர் எப்படி சார் அறியறது, நம்ம வேற வழி கிடையாது. கண்ணு காது மூக்கு நாக்க இவைகள்லாம் அவரை அறியறதுக்கு வேண்டியதான சாமர்த்தியமற்றவை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அர்ஜுனன் நான் பார்க்கணும்னு பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதா? திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு, திவ்யமான கண்ணை நான் கொடுக்கிறேன், அதற்கு பிறகு பாருங்கள். அதே விதமாக பரமாத்மா பார்க்கறதுக்கு நம்ம இந்த சர்ம சக்ஷுசு உபயோகப்படாது. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, இவ்வளவு ஒளி இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல ஒளி அதிகமா இருந்தால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. மின்னலையே நீங்க கண்ணால பார்க்க முடியாது, சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. மத்தியானம் பண்ணும் பொழுது சூரியனை, மத்தியானிக்கம் பண்ணும் பொழுது சூரியனை பார்க்க என்ன பண்றாள்? ஒரு முத்திரையை போட்டு கிரணங்கள் வராமல் நடுவுல மட்டும் அதை பார்க்கிறாள். ஆகையால் அந்த சூரியனை நேரா உங்களால பார்க்க முடியாது. ஆனா 1000 கோடி பிரகாசம் அந்த சூரியன் இருந்தா எவ்வளவு ஒளியோ அந்த ஒளி எங்க பரமாத்மாவும். ஆகையால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. அவரை அறியணும் என்றால் ஒரே ஒரு வழிதான், அந்த வேதங்கள் நமக்கு சொல்லணும். ஆகையால் ஸ்ருதி பரையர் வேத்யாயா, ஸ்ருதி பதங்கள் தத்துவமத்தையே அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இப்படிப்பட்டதான வேதங்கள் நமக்கு சொன்னா அதனால் அறிவோம். ஸ்ருதி பதையர் வேத்யாய சாத்தியாயதே, அது மட்டும் இல்ல சாத்தியாய. ஒவ்வொரு மூர்த்தியா பிரதிஷ்டை பண்ணி லிங்கோத்பவ மூர்த்தியாகவும், வேற ஒரு உமாபசாயனா இருக்கிற மூர்த்தியும், சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும், பல மூர்த்திகளாக கோவில்ல நம்ம பிரதிஷ்டை பண்றோம். அந்த பிரதிஷ்டை பண்ணியதான ஸ்வரூபத்தை பார்த்து இருக்கும். இது சாத்தியமாகவும் ஆகலாம். நித்தியமா இருக்கிறவர் சாத்தியமாகிறார். நித்தியமா சாஸ்வதமா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதியா இருக்கக்கூடியதான பரம்பொருளானவர் தங்களுடைய ஜனங்களுடைய ஒரு அனுகிரகத்துக்காக அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சாத்திய ஸ்வரூபமாக சாத்தியாயதே. வித்யானந்தமயாத்மனே, எப்படி இருக்கார்? வித்யானந்தமயாத்மனே, அறிவே ஆனந்த ரூபமா இருக்கார். அறிவு நமக்கு வர வர ஆனந்தம் அதிகரிக்கணும். ஆனா லோகத்தில் லௌகிகமான அறிவு வர வர துன்பத்துல தான் மாட்டிட்டு இருக்கும். அந்த அறிவு வருது, இந்த அளவு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? இந்த அறிவானது நமக்கு ஒரு அகங்காரத்தையும் கொடுத்து, நிறைய படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, நிறைய காசு சம்பாதிக்கிற, ஆனா அவளோட வாழ்க்கையை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். எங்க சார் காலமே போனா ராத்திரி 12 மணி நேரம் அங்க ஆபீஸ்ல இருக்க வேண்டியதுங்கிறான். அங்கிருந்து ஆத்துக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆறுதுங்கிறான். என்னடானா டிராபிக் ஜாம்ங்கிறான். ஏதோ ஃப்ரூட் ஜாம் மாதிரினா டிராஃபிக் ஜாம்ங்கிறாமா, அவ்வளவு நேரம் வர வேண்டியதுங்கிறான். வீட்டுக்கு வந்து ஒரு காரியமும் பண்ண முடியல. இப்படியே தினயாமின்யம் சாயம் பிராதா சிசிர வசந்தோ புனராயாதா, தினந்தோறும் பகல்ல போறது ராத்திரி வர்றது இப்படியே போயிட்டு இருக்கேன். கடைசியில என்ன ஆச்சு? வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியல. கடைசியில என்ன மிஞ்சிருக்கு? கணக்கு காசு காசுன்னு அலைஞ்சும் காசு வந்திருக்கு, ஆனா மனநிம்மதி வரல. அதுன்னா இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம இத்தனையும் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு அனுபவிக்க வேண்டியதான பொருளை இவன் கொள்கிறான், அனுபவிக்கல. பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய வில்லா, அது இது எல்லாம் சம்பாதிக்கிறான். ஆனா அங்க இருக்கிறதே இல்லை, சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம பழைய நாள்ல என்ன சொல்லிருக்க? நீங்க பரம்பொருளை அறியுங்கள், மனசு நிம்மதி அறியுங்கள். இருக்கிறதோட இருக்கிற பொருளை வச்சுண்டு மனுஷனுக்கு என்ன வேண்டியிருக்க? 2 வேளை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவு அன்னம் வேணும், அது சாப்பிட்றது மோர் ஜாதம். பஞ்சபட்ச வருமானங்கள் அவைகள் ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஜீரணமாகாது. மனுஷன் இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அனுபவம் எது வேணுமோ அவ்வளவுதான் வேணும். அது இல்லாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு புகழுக்காக ஆசைப்பட்டு அலைஞ்சு அலைஞ்சு உபயோகம் இல்லாத மனிதனா ஆயிட்டு இருக்கான் எண்ணிக்கை. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? நீ ஆகாரத்துக்கு வேண்டி இதை கஷ்டப்படு, ரைட், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. வித்யானந்த சிதாத்மனே மயாத்மனே, இந்த படிப்பு பரம்பொருளை அறிந்ததான அறிவு தான் அறிவு என்று பெயர். மற்ற அறிவுக்கு அறிவுன்னு பேரு கிடையாது, அதை பராவித்யான்னு சொல்லு. அபராவித்யா அவித்யான்னு சொல்லிட்டு முண்டக்கோபநிஷத்துல இவைகள் அவித்யை அஜ்ஞானம், ஏனோ இப்படி சுத்தி கொண்டிருக்கோ. வித்யானந்த மயாத்மனே ஸ்ரீஜகத சம்ரக்ஷணோத்யோகினே, இங்க பரமாத்மா மூலத்தையும் காப்பாற்றணும் என கூடியதான எண்ணத்துல இருக்க. யார் ஒருவர் என்னை நாடுவானோ அவனை நான் காப்பாற்றணும், அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். இருந்தாலும் அவன் தன்னுடைய கர்மாவனால் அங்கே சம்சாரத்திலேயே உழந்து கொண்டிருக்க. என்ன நினைக்கட்டும், நான் நிச்சயமாக அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றுறதையே ஒரு குறியா வச்சுருக்காரு. ஜெகத சம்ரட்சணோ யோகினே ஜேயாய அகில யோகி பை, யோகிகள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? பரமாத்மாவே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெய் சிந்தாயா, சர்வதா சர்வகாலம் அதே எண்ணம் தான். அந்த யோகிகள் எதற்காக அப்படி நினைச்சுட்டு இருக்காள்? அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் வேண்டாம், லோகத்துல ஜனங்கள்னா சௌக்கியமா இருக்க. நம்ம ஊர்ல பெரியவர்கள்லாம் இருந்தால், சிவனடியார்கள் இருந்தாள்னா அவளுக்காக இல்ல, அவ எதற்காகவோ பண்ணிட்டு இருக்க, ஒரு உத்தேசமும் இல்லாம பண்ணிட்டு இருக்க, நான் சௌக்கியமா இருக்கணும் அது இருக்கணும் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவ இருக்கிறதுனாலே லோகத்துக்கு க்ஷேமம், அவளை நம்ம பார்த்தோமையான் நமக்கு க்ஷேமம் அப்படின்னா மகான்கள் இருந்தா, மகான்களை பார்த்தா அவளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணினா மனுஷருக்கு க்ஷேமம் ஏற்படும். அப்படி இருந்தவ ஆகையால் யோகிகள்லாம் அவளை தியானம் பண்ணிருக்காராம் ஒரு காரணமும் இல்லாமல். இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பரமாத்மாவை தியானம் பண்ணிருக்காரு. யோகித தேயாயா கில யோகி பெஹி சுரகணையர் கேயாயா, அதுக்கு மேல தேவகணங்கள்ல சர்வதா சர்வகாலம் பரமாத்மாவை போற்றிக்கொண்டே இருக்கு. எதற்காக வேற ஒன்னும் சொல்ல தெரியல, நமக்கு என்ன இடம் இருந்துட்டு இருக்கணும், இங்க இருந்து நழுவி போகப்படாது. தேவதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரம்பொருளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அவ நிலையில புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்பா, அதுக்கப்புறம் கீழே வந்துருவா. சுவர்க்க லோகத்துல இருக்கட்டும் மற்ற எந்த லோகத்துல இருக்கட்டும், அந்தந்த லோகத்துல அவளுக்கு என்ன அங்கே புண்ணியம் இருக்கிற பரியந்தம் அது போகப்படாது. அங்கே போய் கர்மாக்களை பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு வழி என்ன, பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. சர்வதா சர்வகாலம் இந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாயாவினே தன்னிடத்துல மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சுட்டு இருக்காரு. அபரிமிதமான ஒரு சக்தி வச்சுங்க, மாயாம் துப்பிரகதிம் வித்யாத்மா இனந்து மகேஸ்வரம் அப்படின்னு மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சிருந்தா, அந்த சக்தியினால ஆனந்தமாக தானும் கூத்தாடிட்டு இருக்கார், உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கார், யாரா இருக்கு எது எது எந்த தருணத்துல வேணுமோ அவளுக்கு அதை கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே, ஜட்டாகலாபத்தோட இருந்துட்டு இருக்காராம். ஏண்டன்னர் அவருக்கு என்ன கிரீட்டம் வேண்டாதா, வேணும்னு கிரீட்டம் கிடைக்காதா, ரத்ன கிரீட்டம் கிடைக்காதா, இல்ல இருக்கிறது வச்சு சௌக்கியமா இருப்போம், இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு உடம்புல ஆபரணங்கள் வேணும்னு இருக்கிற தங்கம் எல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா என்ன பண்ணிருக்காரு, நேச்சுரலா இருக்கணும். அனாவசியமா 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டுண்டு, கையில நிறைய கழுத்து முழுக்க செங்கில்கள்லாம் போட்டுண்டு, ஏதோ ஸ்திரீகள் போட்டுக்கிறார், நம்ம போட்டுக்கிறது இருக்கு. இதெல்லாம் காட்டப்படாது, ஆடம்பரமாக இருக்கப்படாது. நேச்சுரலா எப்படி சுவாவமா இருக்கோ அப்படியே இருக்கணும். அழகு என்கிறது சுவாவத்திலையும் நல்ல எண்ணத்துல இருக்கே தவிர சரீரத்துல இல்ல. நினைச்சிட்டு இருக்கோம் அழகுன்னா சரீரம் சௌக்கியமா இருக்கணும், பாக்குறதுக்கு 4 பேர் நான் பார்த்து சிரிக்கணும், ஒன்னும் வேண்டாம். நீங்க எவ்வளவு ஆபரணங்கள் போட்டாலும் உங்களை பார்த்ததுமே ஐயோ இவ்வளவு போட்டுட்டு இருக்காரு, இவனுக்கு எங்க வந்து எப்படி சம்பாதிச்சானோ தான் நினைப்பான். உள்ளூர மகன் நேச்சுரல் கஜட்டினே சேயம் நதிஷம் பவே, அப்படிப்பட்டதான சம்பவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த தாண்டவமூர்த்தி சொன்னார். ஆனா இதை சொன்ன பிறகும் அவருக்கு அந்த தாண்டவமூர்த்தியின் இடத்துல ஒரு போரும் எனக்கூடியதான எண்ணம் தோணல. ஆகையால் அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திலையும் அதே தாண்டவத்தை சொல்லிட்டு இருக்கார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷின்மூர்த்தையே மாயாஸ்ரட்ட ஜகத்ரயாய சகலாம் நாயாந்த சஞ்சாரிணே சேயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிஷம்பவே நித்யாயா. போன ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பி ஆத்யாயான்னு சொல்லுங்க, முதல்ல ஆத்தியாய எப்பவும் இருக்கிறவர், எல்லாரோட முன்னால தோணினவர். இப்ப எப்படி சொல்ற, நித்யாய எப்பவும் இருக்கிறவர், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கிறவர், அவருக்கு நாசம் இல்லை. சர்வதா சர்வகாலம் ஒரே மாதிரி இருக்கிறவர், மாறுவதில்லை. ஒரு சின்ன குழந்தையா இருந்தார், கொஞ்ச நாள் ஆச்சு நடு வயசுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வயசாயிடுது, அதுக்கப்புறம் ரொம்ப கிழத்தனமா ஆயிட்டார்னு ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரே மாதிரி இருக்கிறார். நித்யாயா நித்தியங்களுக்குள்ளேயே பிரவாக நித்தியம் கூட்டஸ்த நித்தியம்னு 2 சாஸ்திரங்கள்ல சொல்லும். கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்க, ஜலம் போயிட்டே இருக்கு, கேட்டார் என்ன, ஜலம் அப்படியே போயிட்டு இருக்க, காலம் இருந்து மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஜலம் அப்படியே போயிட்டு இருக்குன்னா, நீங்க பார்த்த ஜலம் அங்க இல்ல, அந்த ஜலம் போயிடுது, ஒவ்வொரு செகண்டும் ஜலம் போயிட்டு, ஆனா ஜலம் அப்படியே இருக்கு, வேற ஜலம் வந்துட்டு இருக்கு. தான் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அதே பொருள் அங்கு இருக்கிறதாக காணப்படுவதற்கே இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேர். ஆனா ஒரு மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்க பத்தியில அதுதான் கூட்டஸ்த நித்தியம். எங்க பரமாத்மா கூட்டஸ்த நித்யாய திரிகுணாத்மனே, அதுக்கப்புறம் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், 3 குணங்களை தன்னிடத்துல சேர்த்து வச்சுட்டு இருக்கார். அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர், மாயை அவருக்கு அடிமையாக உள்ளது. மாயா கேட்டா மாயா சிருஷ்டா என் மாம் பசி நாரதா அப்படின்னு மாயை தானே சிருஷ்டிச்சுட்டு தன்னை வச்சுட்டு இருக்கார். இந்த மாயையானது நம்மகிட்ட வாழாட்டம் நம்மளை ஹிம்சப்படுத்தும், அவர்கிட்ட ஒன்றும் பண்ணாது. என்ன மாயைக்கு அதிபதி அவர், மாயி மெகிஷியனா இருக்கிறவர், அந்த மேஜிக்கு அதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருக்கார். எப்ப வேணாலும் தனக்கு வசமா ஆக்கி கொள்றவர். நாம் அந்த மாயினால மோகித்து போயிருக்கோம். அதான் மனுஷாளுக்கும் பரமேஸ்வனுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மாயில் இருக்கக்கூடியதான மூணு குணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனக்கூடியதான மூணு குணங்கள், இந்த சத்துவகுணத்தினால மனுஷனுக்கு ஞானம் வரும், சத்துவகுணத்தினால சுகம் வரும், ரஜோகுணத்தினால பிரவிருத்தி ஏற்படும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அது பண்ணணும் அலைஞ்சுட்டு இருக்கா பார்த்தல, இது காரணம் ரஜோகுணம். அதே போல தமோகுணம் இருக்கமையானால் ஆலசியம், சேம்பேறித்தனம், தூக்கம், நாளைக்கு பண்ணணும்னு ஒரு பத்து நாள் ஆனால் நம்ம பண்ணாதான், இது ரஜோகுணத்துடைய தமோகுணத்துடைய விவகாரம். இப்படி மூணு குணங்கள் இருக்கே, மூணு குணங்கள்னால தான் மூணா பிரிச்சுட்டார். பிரம்மதேவராகவும் விஷ்ணுராகவும் ருத்ரனாகவும் தானே ஆனாராம். மாயாய திரிகுணாத்மனே, அதற்கு பிறகு புரஜிதே, முப்புறங்களையும் எரித்தவர். முப்புறங்கள் அந்த மூணு புறங்களையும் ஒரே கணத்துல எரித்தார். அவரால் தான் எரிக்க முடிஞ்சது. ஏன்னா தேவதைகளை அரக்கர்களுக்குள்ள மூணு அரக்கர் காந்த புராணத்துல சொல்லியிருக்க, அதுல பரமேஸ்வருடைய காசி கண்டம் ஒரு ஒரு பகுதி, அந்த பகுதியில முப்புறங்களையும் பற்றியதான கதையை சொல்லியிருக்க மூணு அரக்கர்கள். அவ தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு மூணு பேர். அவ ரொம்ப வெகு நாட்கள் தீவிரமாக தபஸ் பண்ணினா. அவளுடைய தபஸை கண்டு இந்திரன் அடங்கினான். இந்திரனால அவளுடைய தபஸை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகு பிரம்மதேவரே என்ன வேணும்னு வந்து அவன் கேட்கிறார். அப்பொழுது அவ சொல்றா, எங்களுக்கு மரணம் இல்லாதான வரத்தை கொடுக்கும். பிரம்மதேவர் சொன்னார், அது என்னால முடியாது, அது எது ஸ்வபாவமோ ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது. நகி ஸ்வபாவோ பாவானாம் வியாவர்த்தியத ஔஷ்ணியவத்ரவே, எது ஸ்வபாவமோ அது பாபட. ஒரு மனுஷன் பிறந்தானேயானால் அவனுக்கு மரணம் உண்டு. ஜாதஸ்தேஹி த்ருவோ மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்யேத. ஆகையால் பிறந்தவா ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அது இன்னிக்கா என்னைக்கா தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிராரத கர்மா முடிஞ்சதுன்னா பிராணம் போக வேண்டியதுதான். நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா தீர்க்கமா இருக்கணும்னு நினைச்சாலும், தானே வைத்தியரா இருந்து கொண்டு அந்த வைத்தியத்தை இல்லாமல் தெரிஞ்சவரா இருந்த போதிலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சமயத்துல மரணம் எப்படி வருது, யாருக்கு வருது, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா அவ சொல்றாளா, எங்களை கொல்லணுமையானால் அதுக்கு ஒரு தனி கண்டிஷன் வைக்கணும், அவளால் தான் நாங்க கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு. எப்படின்னு, எங்களுக்கு மூணு பட்டணங்கள் கொடுங்க. அந்த மூணு பட்டணங்கள் எப்படின்னு, அதான் முப்புறங்கள். அந்த மூணு புறங்களும் ஒன்னு இரும்பால செய்யப்பட்டதான ஒரு பட்டணம் அப்படி கேட்டேன், இன்னொருத்தர் வெள்ளியால செய்யப்பட்டதான பட்டணம், இன்னொருத்தர் தங்கத்தினால செய்யப்பட்டதான். ஊர் முழுக்க தங்கம்னு, ரோடு கல் மண் குப்பைச்சாடி எல்லாமே தங்கம். என்ன ஒரு ஆசை பார்த்தே, அந்த தங்கத்துக்கு மேல அவ்வளவு ஆசை, வெள்ளிக்கு மேல ஒருத்தருக்கு அவ்வளவு ஆசை. இப்படி இந்த மூணு அரக்கர்களும் அப்படிப்பட்டதான மூணு பட்டணங்களை முப்புறங்களை வரத்தினால பெற்ற. அதோட மட்டும் இல்ல, அவ என்ன பண்ணினா, இந்த பட்டணங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு அப்படியே பட்டணத்தோட பறக்க ஆரம்பிச்சு விட்டா. தபஸ்னால எதையும் அடைய முடியும். தபஸு என்றால் முயற்சி. சம்ஸ்கிருதத்துல தபஸுங்கிறதுக்கு முயற்சின்னு அர்த்தம். இப்பவும் பாருங்க, ஒரு புதுசான ஒரு பதில கத்துக்கொள்ளணும் என்று அதை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் அதுலயே காலம் பிறகு சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சிடுறான். அப்ப என்னடா, செல்போன்ல கேமரா வச்சேன், எதுக்கு அதே போல வேற ஏதோ பண்ணினேன். இப்ப என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ததேக திருஷ்டியா இருக்கானே, இதுதான் தபஸ்ன்னு பேர். அதே போல நாம் என்ன, எப்படி தபஸ் பண்ணணும், பரம்பொருளை அடையணும்னு தபஸ் பண்ணணும். அந்த தபஸ் இவளுக்கு தெரியல, அதனாலதான் வருத்தப்படுறேன். தபஸ்னா அதே நிஷ்டையா அதே எண்ணத்தோட இருக்கணும். அது இருக்கமையானால் அவன் எதையும் தபஸா பிரம்ம விஜிஜாசஸ்வாத பிரம்மத்தையும் அடையலாம். எப்படி நாம் இதை அடையணும் என்பதற்காக அது அந்த முயற்சியிலேயே இருக்கோமோ, அதே போல பரம்பொருளுடைய அனுகிரகத்தை பெறணும் எனக்கூடியதான முயற்சி தீவிரமா நமக்கும் இருக்குமேயானால் கொஞ்ச நாளைக்கு நாம் பிரம்மத்தை நிச்சயமாக அடைவோம், அதை சந்தேகம் இல்லை. வேதம் சொல்றது துருவம் போன்றதான மகாத்மக்கள்லாம் அடைஞ்சிருக்கா, எத்தனை சடைய சிவனடையார்கள், 63 நாயன்மார்கள்லாம். அவனா அது வேணும் இது வேணும்னு கேட்டால எப்படி அந்த பரம்பொருளுடைய அனுகிரகத்தை அடைஞ்சா, தபஸ்னால. அப்படிப்பட்டதான ஒரு தபஸ்னால என்ன பண்ணினா, இவ வந்து அந்தந்த ஊரை ஜெயிக்க ஆரம்பிச்சா, அந்த ஊரெல்லாம் அப்படி பறக்க ஆரம்பிச்சது. பறந்துட்டு எங்கேயாவது ஒரு ஒரு கிராமத்துல போய் உட்கார அந்த கிராமம் முழுக்க நாசமாகாது. இப்படி வந்ததுமே அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கு நடுங்கி போயிட்டா, பயம் வந்தது. என்ன பண்றது, தேசம் அங்கெங்கே அந்த அன்னைக்கு அழிஞ்சு போறதுன்னா, காலமே பேப்பர் பார்த்தேன்னா இவன் கால இருந்து இவன் புராணம் விட்டான், அவன் புராணம் விட்டான், ஒருத்தனை கொண்டு விட்டான். இதேதான் ஒரு காலத்துல பேப்பர்ல ரெண்டாவது பக்கம், வேதத்துல ரெண்டாவது பக்கத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா போல, அந்த உத்தியோகம் இருக்கு, இந்த உத்தியோகம் இருக்கு, அது வாங்கோ இது வாங்கோ அப்படின்னு இருக்க வேண்டியது. பேப்பர்ல எங்க பார்த்தாலும் மரண நியூஸ் தான் வருது. அபிச்சுரி காலம் மட்டும் இல்ல, அதுல குறைச்சலா போட்டிருக்கான், மீது இல்ல. எங்க பார்த்தாலும் இவனுக்கு லாரி ஏறி ரெண்டு பேர் போயிட்டான், ஸ்கூட்டர்ல ரெண்டு பேர் பிராணம் விட்டான். என்ன இதுதான் நியூஸ், வேற நியூஸே கிடைக்கலையோ. ஒரு பத்து நாள் அனுப்புறம் ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பாருங்க, இதே தான் போட்டுட்டு இருக்கான். அப்படி இல்லையே, இப்படி எல்லாம் கிராமம் கிராமம் அழியறதுன்னு பார்த்து தேவதைகிட்ட போய் முறையிட்டு இருந்தாராம். பிரம்மதேவர் பார்த்த பரமேஸ்வர்கிட்ட போய் அழிச்சுன்னு போன. அவ என்ன சொன்னார், இவருக்கு என்ன வரம் கொடுத்துருக்கேள் அப்படின்னு கேட்டார். என்னைக்கு இது வந்து 100 வருஷங்களுக்கு ஒரு தான், இந்த 3 பட்டணங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்குமா, ஒரு லைன்ல. அந்த ஒரு லைன்ல வர்றப்ப ஒரே பானத்தினால 3 பட்டணத்தையும் எரிக்கணும், அப்பத்தான் அவன் 3 பேர் பிராணம் போகும். எப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தல, 100 வருஷத்துக்கு ஒரு தான் அது ஏதோ கிரகணம் வர்றா போல, கொஞ்ச நாள் ஆனப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தான் கிரகணம் வர்றா போல, 100 வருஷத்துக்கு தான் இந்த 3 ஒன்னா சேரும். அது சேர்ந்து அது நேரா வரும் பொழுது ஒரு பானத்தினாலேயே 3 பட்டணத்தை அழிக்கணும், அது போல இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இப்படி வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னு பரமேஸ்வரன் சொல்றார். பரமேஸ்வரன் பாக்குறார், சரி இப்ப என்னன்னா, பிரம்மதேவர் கொடுத்ததான வாக்க தப்பா பண்ணப்படாது, சரி அதையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். என்ன பண்ணினார், சரி இதுக்கு தயார் பண்ற தேரை தயார் பண்ணுங்கன்னு. எதுக்கு, தான் போய் 3 புறங்களை எரிக்க போதே, அவளை 3 பேரையும் தாரகாட்சனையும் கமலாட்சனையும் வித்யன்மாலி எனக்கூடியதான 3 பேரையும் நான் கொல்வியேன்னு ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தேர் தயார் பண்ணுங்க யுத்தத்துக்குன்னு. அத்தனை தேவதைகளும் யோஜனை பண்ணி இந்த நல்ல காரியத்துக்கு நாமெல்லாம் உபயோகப்படணும் பரமேஸ்வரனுக்கு, ஏன்னா இது எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார், லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கார், ஆகையால் நாமெல்லாம் அவருக்கு சகாயம் பண்ணும் எனக்கூடியதான எண்ணத்துல பூமாதா தேராயிட்டாளாம். சோணீயஸ்ய ரதஹா ரதங்கயுகளம் சந்திரர்க்க பிம்பத்வயம் ரதங்கயுகளம். அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் இருக்கு பத்தில, அது சூரியனும் சந்திரனும் 2 சக்கரங்கள் ஆயிட்டாளாம். அந்த பரமேஸ்வரன் ஏறி கொண்டிருக்கக்கூடியதான தேரு பூமியே தேராயிட்டாள், சூரியனும் சந்திரனும் அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் ஆயிட்டாள். கோதண்ட கனகாச்சலா மேரு பர்வதம் இதுக்கு வில்லா போயிட்டு தான். ஹரிரபூத் பாணஹா மகாவிஷ்ணு பதர் நானும் இதுல சாயப்படுறேன் அப்படின்னு அவர் ஒரு அம்பா அதுல மாட்டின்றார். ஹரிரபூத் பாணஹா, இந்த தேரோட்டுறதுக்கு ஒரு தேரோட்டி வேணுமே, யாரு தேரோட்டியா இருக்கேன்னர், பிரம்மதேவர் நானே தேரோட்டியா இருக்கேன்னர். ஹரி விஜித்தாரதிஹி தூணீரோ ஜலதிஹி, இந்த அம்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அம்பரா தூணி ஒன்று வேணுமோ, அது என்னதுன்னு சமுத்திரம் நான் அப்படியே மாறிவிடுறேன்ட்டு தான். பாருங்க நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லோரும் நல்லவா சகாயத்துக்கு தானா வர. துணி ரோஜலதிஹி ஹயா ஸ்ருதிஜயா ஸ்ருதிஜயா, வேதங்களுடைய 4 வேதங்களும் 4 குதிரைகள் ஆயிடுதான். ஹயா ஸ்ருதிஜயா மௌரி புஜங்காதிபா, அவர் வில்லாகத்தானே இருந்தார், அந்த வில்லுக்கு 4 கயராக அவர் ஆதிசேஷன் வந்து விட்டார. இப்படி வந்தது எல்லாமும் ரெடி ஆயிடுது, பரமேஸ்வரன் தேரை ஏறி போயிட்டு இருக்கார். எங்க இவ 3 பேரும் கரெக்டா ஒரு லைன்ல இந்த 3 பட்டணங்கள் வருது. வரும்பொழுது என்ன, மகாவிஷ்ணு பார்த்தார், என்ன எடுத்து இவர் பிரயோகம் பண்ண போறார், 3 புறத்தையும் எரிப்பேன் நினைச்சார். தஸ்மின் மே ஹிருதயம் சுகேன ரமதாம் சாம்பே பரபிரம்மணி. அந்த சமயம் வந்து 3 பட்டணங்களும் ஒரு லைன்ல வந்தது. பரமேஸ்வரன் என்ன, ஒரு புன்சி இருப்பை சிரிச்சார், அவ்வளவுதான். அந்த சிரிப்புலேயே 3 பட்டணங்களும் எரிஞ்சு போயிட்டான். விவகாரம் என்னடா, ஏதோ பெரிய யுத்தம் நடக்கும், ஒரு 100 வருஷம் யுத்தம் நடக்கும், ஒன்றும் நடக்கலன்னு ஒரு சிரிப்பு சிரித்தார், 3 பட்டணங்களும் எரிஞ்சு போயிட்டுதுன்னு. ஒரு நாளைக்கு கண்ணு திறந்தார், மன்னதனை எரிச்சு விட்டார். இவர் புரிஞ்சிருப்பா வாயை திறந்தார், எரிஞ்சு விட்டார், என்ன பண்ணுவாரோ தெரியாதுங்கிறல வேதமே சொல்றது. அப்படி விவகாரங்கள் அவ்வளவு சக்தி, லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்கு. ஆகையால் தான் அவருக்கு 3 புறங்களை 3 உலகத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான தீட்சை உள்ளவரையேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். அதே விதமாக புரஜிதே 3 உலகத்தையும் ஜெயித்தவர். அதே போல முப்புரங்கள்னு மூணு பட்டணங்கள்னு பௌராணிக்கமான ஒரு கதை நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுது அவர் புரிஞ்சது இல்லையா, அன்னைக்குதான் போயிட்டாரு முடிச்சு இல்ல இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான மூன்று சரீரங்கள், எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ம சரீரமும் ஒன்னு இருக்க, அது என்னது, நமக்குள்ள ஐந்து புலன்கள், ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று 19 உருப்படிகள், சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துல இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்க, அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மம் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிற பாருதான்.